அனைவருக்கும் வணக்கம்.
4:1 உள்ளடங்கும் அல் குர்ஆனின் அற்புதம் என்ற அந்த இரு தலைப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் நோக்கவிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகங்களை நீங்கள் தயார் நிலையில் வைத்திருங்கள். பொருத்தமான குறிப்புகளை நாங்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பூரண பயனை பெற்றுக்கொள்ள உங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆம் மாணவர்களே, இதில் முதல் தலைப்பாக இடம்பெறவிருக்கிறது முதல் வகை இறங்குதல் என்ற அந்த தலைப்பு. அந்த ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில், அறியாமை காலத்தில் மக்களிடம் காணப்பட்ட அந்த பண்பாட்டு அறிவு ரீதியான அந்த வீழ்ச்சியை கருத்திற்கொண்டு அதில் கவலைப்பட்ட கை செய்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிலியா உணர்விலிருந்தும் வெறுமை அடைவதற்காக தனித்திருப்பதை அவர்கள் விரும்பினார்கள். அந்த வகையில்தான் தங்களுடைய அந்த சமூகத்தை விட்டும் ஒதுங்கி அவர்கள் ஹிரா எனும் அந்த குகையில் தஞ்சமடைகின்றார்கள். தங்களுக்கு தேவையான அந்த சாப்பாடு நீர் உணவோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு பல இரவுகள் பகல்கள் அந்த ஹிரா குகையில் தஞ்சமடைகின்றார்கள். அவ்வாறுதான் அவர்களுக்கு 40 வயதுகள் பூரணமான நிலையில் அவர்கள் இருக்கின்ற போது அந்த ஹிராவிலே லைலத்துல் கத்ர் என்று நாங்கள் சொல்வோம், ரமலான் மாதத்தில் ஒரு இரவிலே அவர்கள் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திடீரென ஒரு உருவம், வித்தியாசமான ஒரு உருவம் தோன்றுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இக்ரா, ஓதுவீராக என்று கூறி அவர்களை இறுக்கி அணைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்காத, இதற்கு முன் கண்டிராத ஒரு உருவம். எனவே அவர்கள் பயந்து அஞ்சுகிறார்கள், நடுங்குகிறார்கள். மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். மீண்டும் ஒரு முறை அது சொல்கிறது அந்த உருவம், இக்ரா, வாசிப்பீராக, ஓதுவீராக என்று மீண்டும் அவரை இறுக்கி அணைக்கிறது. அப்போது அவர்கள் மீண்டும் சொல்லுகின்றார்கள், மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது. ஏன் நபி அவர்கள், இதற்கு முன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு எழுத்தையேனும் யாரிடமும் கற்றிராத, எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதர். எனவே 3வது தடவையாகவும் அவரை இறுக்கி அணைத்த அந்த உருவம் அந்த சூரா அலக்கின் முதல் 5 வசனங்களையும் ஓதி காண்பிக்கிறது. அதன்போது அதை ஓதி காண்பித்த பிறகு அந்த உருவம் திடீரென மறைந்து விடுகிறது. அப்போது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சி பயந்து அந்த இடத்திலே இருந்து இறங்கி ஓடுகின்றார்கள், வீட்டுக்கு ஓடுகின்றார்கள். அந்த தன்னுடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி சொல்லுகின்றார்கள், ஜமிலூனி ஜமிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று காய்ச்சலாக இருக்கிறது. அவர்களும் அவரை போர்த்துவிட்டு பிறகு அவரிடம் கேட்கின்றார்கள் நடந்த விடயத்தை. இதுதான் நடந்தது என்று அவர்கள் தெளிவுபடுத்திய போது உடனே அவர்களை ஆறுதல் படுத்தி ஆறுதல் வார்த்தைகளை கூறி, அந்த காலத்திலே இதற்கு முன் இருந்த அந்த வேதங்களை, கிறிஸ்தவ வேதத்தை கற்றறிந்த அறிஞராக காணப்பட்ட ஒரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லுகின்ற அந்த அறிஞரிடம் அழைத்துச் செல்கின்றார்கள். அந்த அறிஞரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்த விடயங்களை விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டு, நடந்தது வேறென்றுமல்ல, இதற்கு முன்னால் வந்த இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்டது போன்று உங்களுக்கும் வகி அருளப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். இதுதான் முதலாவது வகி இறங்கிய நிகழ்வாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு உங்களுடைய காப்போத்த சாதாரணதர பரீட்சையில் வினாவாக கேட்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம்தான் முதல் வகி இறங்கிய நிகழ்வினை தெளிவுபடுத்துக என்ற ஒரு வினா கேட்கப்படலாம். எனவே இது சம்பந்தமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த அல் குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது தொடர்பான விளக்கத்தினை வழங்குவதற்கு காத்திருக்கொண்டிருக்கின்றார் ஆசிரியர் ரிஃபாஸ் அவர்கள்.
நன்றிகள். ஜஸாகுமுல்லாஹு ஹைர். அன்பிற்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அல் குர்ஆன் எவ்வாறு தொகுத்து பாதுகாக்கப்பட்டது என்பது தொடர்பாக அடுத்த தலைப்பிலே நாங்கள் நோக்க இருக்கின்றோம். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இதனை ஜம்உல் குர்ஆன் என்று அரபியிலே அழைப்பார்கள். இந்த தலைப்பானது 3 கட்டங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது, ஹலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே அல் குர்ஆன் எவ்வாறு தொகுத்து பாதுகாக்கப்பட்டது, ஹலீஃபா உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது, இந்த மூன்று விடயங்களும் தான் இந்த அல் குர்ஆன் தொகுப்பு வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. எனவே முதலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் நோக்குவோம். மாணவர்களே, நபி அவர்களுடைய காலத்திலே இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக மூன்று அடிப்படைகளிலே இதனுடைய பாதுகாப்பு நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மனனத்தின் மூலமான பாதுகாப்பு, எழுத்து மூலமான பாதுகாப்பு, நடைமுறைப்படுத்தல் மூலமான பாதுகாப்பு என்ற இந்த மூன்று அடிப்படைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனனம் மூலமான பாதுகாப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால், உண்மையில் அந்த காலத்திலே வாழ்ந்த அரபிகளை பொறுத்தவரையிலே அபாரமான மனன சக்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. வசனங்கள் இறங்குகின்ற பொழுது அந்த வசனங்களை உடனுக்குடன் மனனமிடக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததோடு சஹாபாக்களையும் அதற்காக வேண்டி தூண்டிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த மனன மூலமான பாதுகாப்பையும் தன்னுடைய மனனத்தையும் அவர்கள் பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகைகளிலே சலாத்துல் ஜஹ்ரியா என்று சொல்லப்படக்கூடிய சத்தமிட்டு ஓதப்படுகின்ற தொழுகைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற பொழுது சஹாபாக்கள் பின்னால் இருந்து அந்த மனனத்தை சரிபார்த்திருக்கிறார்கள். அதே போன்று நபி அவர்களுடைய இறுதி காலத்திலே இரண்டு முறை இது சரிபார்க்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை சரிபார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சரிபார்த்தார்கள். இது மனனம் மூலமான பாதுகாப்பு. அடுத்ததாக நபி அவர்களுடைய காலத்திலே எழுத்து மூலமாகவும் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அந்த வகையிலே வசனங்கள் இறங்குகின்ற பொழுது உடனுக்குடன் அதனை எழுதுவதற்காக வேண்டி ஒரு பிரத்யேகமான ஒரு குழுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருந்தார்கள். அந்த குழுவுக்கு பெயர்தான் குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள் என்று நாங்கள் அதனை குறிப்பிடுகின்றோம். இதன் தலைவராக ஸைத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த குழு அல் குர்ஆன் வசனங்களை இறங்க இறங்க நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு இணங்க அதனை அவர்கள் தோள்களிலும் தடித்த எலும்புகள், வெண்மையான கற்கள் போன்றவற்றிலே உடனுக்குடன் பதிவு செய்து கொண்ட வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இறுதியாக நடைமுறைப்படுத்தல் என்பதும் பாதுகாப்பின் ஒரு வடிவமாக இருந்தது. அந்த வசனங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அதனை இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு முழுமையான ஒரு நூலாக அல் குர்ஆன் தொகுக்கப்படவில்லை. காரணம், நபி அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அதனை நூல் வடிவத்திலே கொண்டு வருகின்ற சாத்தியப்பாடுகள் அங்கு இருக்கவில்லை. இந்த வகையிலே நூலாக தொகுக்கப்படாவிட்டாலும் கூட எழுத்து மூலமாக அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், அடுத்ததாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தை பற்றி கூறுவதற்காக ரியாஸ் ஆசிரியர் அவர்கள் முன் வருகிறார்கள்.
ஆம், அல் குர்ஆன் பாதுகாப்பில் மிக முக்கியமான ஒரு காலமாகத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் காணப்படுகிறது. உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களில் அதிகமாக கேட்கப்படும் ஒரு கேள்விதான், இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அல் குர்ஆன் தொகுப்பு பற்றி விபரிக்குக என்ற ஒரு 5 புள்ளிகளுக்கான வினா கேட்கப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்ற அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் முக்கியமான 3 பிரச்சினைகள் தலை தூக்கியது. அந்த 3 பிரச்சினைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சினையாகத்தான் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு போலி நபிமார்கள் தம்மையும் ஒரு நபி என பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தனர். அந்த போலி நபிமார்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு அந்த ஆட்சி உட்பட்டிருந்தது. அந்த வகையில் யமாமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் முசைலமா எனும் போலி நபிக்கெதிராக போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் சுமார் 70 மேற்பட்ட அல்குர்ஆனை மனனமிட்டிருந்த ஹாஃபிதுகள் மரணம் பெற்றவர்கள் மரணித்திருந்தார்கள். இந்த நிலையை அவதானித்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசகராக இருந்தவர்கள். அவர் கலீஃபாவிடம் வந்து வலியுறுத்துகிறார்கள், வற்புறுத்துகிறார்கள், அந்த நடந்த நிகழ்வை தெளிவுபடுத்துகின்றார்கள். 70 ஹாஃபிதுகள் மரணமிட்டவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். இதே நிலை தொடர்ந்தால் அல்குர்ஆன் அழிந்து போவதற்குரிய வாய்ப்பிருக்கிறது. எனவே அவசரமாக அல்குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இதனை ஆரம்பத்தில் மறுத்த கலீஃபா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அல்லாஹுவும் தூதரும் சொல்லாத ஒரு விடயத்தை ஒரு போதும் நான் செய்ய மாட்டேன் என்று ஆரம்பத்தில் மறுத்துரைக்கின்றார்கள். இருந்த போதிலும் திரும்ப திரும்ப அவர்கள் வலியுறுத்திய போது அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த ஆரம்பத்தில் ஆசிரியர் கூறிய அந்த குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியை எழுதுவதற்கு நியமிக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான ஒரு நபித்தோடராக காணப்பட்ட ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். ஆரம்பத்தில் மறுத்த அவர்கள் அதன் அந்த பொறுப்பை பொறுப்பெடுக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள், சிறந்த முறையிலே அதனை அவர்கள் செய்து முடிக்கின்றார்கள். அந்த வகையில் அவர் நியமிக்கப்பட்ட அந்த குழுவை மஸ்ஜிது நபவியின் வாயில்களில் நிறுத்தி சாட்சிகளோடு அந்த ஏடுகளை கொண்டு வந்து உறுதிப்படுத்தி ஒரே தொகுப்பாக அதனை தொகுத்து முடிக்கின்றார்கள். அந்த தொகுப்பு முஸ்ஹஃப் என்று சொல்லப்படும். அது கலீஃபாவிடம் ஒப்படைக்கப்பட்டது.
மத்திய மாகாண கல்வி திணைக்களம் இலங்கை வானொலி மலையக சேவையுடன் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் குறிஞ்சி குருகுலம் நிகழ்ச்சியிலே இப்பொழுது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்காக இஸ்லாம் பாடம் தொடர்பான வானொலி வகுப்பறை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வானொலி வகுப்பறையை நடாத்தி செல்கின்றார்கள் கம்பளை கல்வி வலைய வளவாளர்கள் AMM ரிஃபாஸ் மற்றும் MS ரியாஸ் முகமது.
அடுத்த காலப்பகுதிக்கு நாங்கள் வருகின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே இந்த அல்குர்ஆன் எவ்வாறு தொகுத்து பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் நோக்க இருக்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஆர்மேனியா அஜர்பைஜான் பகுதிகளில் முஸ்லிம்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அங்கு ஈரானியரும் ஷாம் தேசத்தவர்களும் இருந்தார்கள். இவ்வாறு இங்கு போராடி கொண்டிருந்த இந்த வீரர்கள் அல்குர்ஆனை வெவ்வேறான முறைகளில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலின் பிரகாரம் பல்வேறு மொழி அமைப்புகளிலே அல்குர்ஆனை ஓத முடியுமாக இருந்தது. அங்கு அனுப்பி வைக்கப்பட்ட சஹாபாக்கள் அந்தந்த மொழி வழக்கிலே அல்குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். இதன் போது அங்கு காணப்பட்ட அந்த வீரர்கள் தாங்கள்தான் ஓதுவது சரி என்று ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே அங்கு போராட்ட தளபதியாக இருந்த ஹுசைஃபத்துல் யமானி கலீஃபா அவர்களிடம் வந்து இந்த முரண்பாட்டை முறைப்பாடு செய்கிறார்கள். இதனை அவதானித்த ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே தொகுக்கப்பட்டிருந்த அந்த பிரதியை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்து பெற்று இந்த அல்குர்ஆனிலே இருந்து பிரதி பண்ணுகின்ற ஒரு பணியை தொடங்கி வைக்கின்றார்கள். அதாவது அல்குர்ஆனை அதே அமைப்பிலே பிரதி பண்ணுகின்ற இந்த பணிக்கு இந்த பொறுப்பை குத்தாபுல் வஹியினுடைய தலைவராக இருந்த ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே இந்த பணியை ஒப்படைக்கிறார்கள். மிகவும் சிறப்பான முறையிலே இந்த பணியை ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்தி முடிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மூலப்பிரதியிலே இருந்து 8 பிரதிகள் எடுக்கப்படுகின்றது. 8 பிரதிகள் எடுக்கப்பட்டு இஸ்லாமிய அந்த உலகத்தின் பல பாகங்களுக்கும் அனுப்பி அதனை ஓதுவதற்கான ஓதி பழக்குவதற்கான காரிகளையும் ஓதக்கூடியவர்களையும் அனுப்பி பயிற்றுவிக்கின்றார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் முழு முஸ்லீம் உலகையும் எல்லோரும் ஒரே முறையில் அல் குர்ஆனை ஓதுகின்ற அமைப்புக்கு அனைவரையும் ஒன்றுபடுத்தினார்கள். இதனால் மாணவர்களே, இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெயர் வினாக்களில் கூட கேட்கப்படுகின்றது. ஜாமியுல் குர்ஆன், குர்ஆனின் பால் மக்களை ஒன்றிணைத்தவர் என்ற சிறப்பு பெயர் அவருக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால அல் குர்ஆன் பாதுகாப்பு முறையாகும்.
ஆம் மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது தரம் 11 நான்காம் தேர்ச்சியின் 4.1 தேர்ச்சி மட்டத்தில் அடங்கும் அல் குர்ஆனின் அற்புதம் என்ற தலைப்பை நோக்கவிருக்கின்றோம். இதன் சுருக்கத்தை நோக்குவதாக இருந்தால் மொஜிசா என்று நாங்கள் சொல்வோம். மொஜிசத்துல் குர்ஆன் என்று சொன்னால் அல் குர்ஆனின் அற்புதம் என்று நாங்கள் சொல்வோம். அதாவது மொஜிசா என்றால் அற்புதம், அதாவது ஒரு மனிதர், அதாவது ஒரு நபி தன்னுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவினால் வழங்கப்படக்கூடிய அற்புதங்களை நாங்கள் மொஜிசா என்று நாங்கள் சொல்வோம். பொதுவாக அற்புதங்கள் வழங்கப்படுகின்ற போது ஒவ்வொரு நபியின் காலத்திலும் எது பிரபல்யமாக இருந்ததோ அதுவே அந்த நபிக்கு அற்புதமாக வழங்கப்பட்டது. உதாரணமாக மூசா நபியினுடைய காலத்திலே அங்கு சூனியம் பிரபல்யமாக இருந்தது. எனவேதான் சூனியக்காரர்களாலும் கூட மிகைக்க முடியாத அற்புதமாக அந்த தடியை அல்லாஹுத்தாலா வழங்கினான். அதேபோன்று ஈசா நபியினுடைய காலத்திலே அங்கு மருத்துவம் பிரபல்யமடைந்திருந்தது. எனவேதான் மருத்துவர்களாலும் கூட குணப்படுத்த முடியாத நோய்களை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அற்புதமாக வழங்கினான். அதேபோன்று நபியவர்களுடைய காலத்திலே கவிதை பிரபல்யமடைந்திருந்தது, கவிதை இலக்கியம் பிரபல்யமடைந்திருந்தது. நாடோடிகள் கூட கவிதை பாடும் நிலை காணப்பட்டது. கவிதை சந்தைகள் உக்கால் என்றும் துல் மஜாஸ் என்றும் மஜன்னா என்றும் சந்தைகள் காணப்பட்டது. அந்த சந்தைகளில் கவிதை பாடப்பட்டு வெற்றி பெறக்கூடிய கவிதைகள் தங்க எழுத்துக்களால் எழுதி காபாவிலே தொங்கவிடப்பட்ட வரலாற்றினை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆமாணவர்களே, வரலாற்று நெடுகிலும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா அற்புதங்கள் வழங்கினான். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அல் குர்ஆனே மிகப்பெரிய அற்புதமாக காணப்படுகிறது. அந்த வகையில் அதன் அற்புதத்தின் வகைகளில் முதலாவது வகையை எங்களுடைய ஆசிரியர் ரிஃபாத் அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள்.
ஆம், அல் குர்ஆனுடைய அற்புதங்கள் பல விதங்களில் காணப்படுகின்றது. மொழி ரீதியாகவும், மொழி ரீதியான அற்புதம் என்றும், விஞ்ஞான அற்புதம், எதிர்வு கூறல் அற்புதம், வரலாற்று அற்புதம், இப்படி பல அற்புதங்கள் காணப்படுகின்றது. அதில் நாங்கள் மொழி ரீதியான அற்புதத்தை இப்பொழுது நாங்கள் நோக்க இருக்கின்றோம். அல் குர்ஆனுடைய மொழியை பொறுத்தவரைக்கும் அந்த மொழியானது கவிதையாகவும் அமையவில்லை, உரை நடையாகவும் அமையவில்லை. இதற்கு மாற்றமாக இந்த இரண்டையும் மிகைக்கக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அல் குர்ஆனுடைய அற்புதத்துக்கு முன்னால், மொழிக்கு முன்னால் தங்களுடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்ட ஜாஹிலியா கால கவிஞர்கள் காணப்படுகிறார்கள். அதில் ஒருவர்தான் வலீத் இப்னு முகீரா. அவர் கூறுகின்ற இந்த வார்த்தையை பாருங்கள். நிச்சயமாக என்னை விட திறமையாக கவிதை பாடுபவர் உலகினில் இல்லை. இறைவன் மீது ஆணையாக முஹம்மதாகிய அவரின் சொல்லானது அவற்றில் எதனையும் ஒத்ததாக இல்லை. அவர் கூறும் சொற்கள் இனிமையானவை, இதமானவை. அதன் மேற்பகுதி கனிந்தது, கீழ்ப்பகுதி பசுமையானது. அது அனைத்தையும் மிகைக்கும், எதுவும் அதனை மிகைக்காது. கீழுள்ளதை அது தகர்த்துவிடும் என்று இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரிகளை வலீத் இப்னு முகீரா அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த அல் குர்ஆனுக்கு முன்னால் மிக பிரபலியமாக இருந்த கவிஞர்களில் ஒருவரான லபீத் தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு கவி பாடுவதையே நிறுத்தி கொண்டதாக வரலாறு கூறுகிறது. மாணவர்களே, இந்த இடத்திலே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் கவிதைகளை அவர்கள் கற்கவில்லை. அதே போன்று மொழியில் புலமை பெற்றவராகவும் அவர் இருக்கவில்லை. ஆனாலும் கூட மிக பிரபல்யமான, மிகவுமே அற்புதமான வார்த்தைகள் எவ்வாறு அவருடைய வாயிலிருந்து வருகின்றது. தரம் 1 கற்கக்கூடிய ஒரு மாணவன் தரம் 13 இருக்கின்ற ஒரு மாணவர்களுடைய கணிதத்தை தீர்த்தால் எப்படி அற்புதமாக பார்ப்போமோ, இதை போன்றுதான் கவிதையை கற்காத, மொழி திறனை மிகவுமே ஆழமாக கட்டிராத நபியுடைய வாயிலே இருந்து இந்த அற்புதமான வார்த்தைகள் வருவது அற்புதமாக இருந்தது. இந்த வகையிலேதான் அல் குர்ஆன் ஒரு சவாலை விடுகின்றது. பாருங்கள், உங்களுக்கு முடியுமாக இருந்தால் ஒரு குர்ஆனை இதை போன்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றது. அடுத்ததாக கூறுகிறது, உங்களால் முடியுமென்றால் ஒரு அத்தியாயத்தையாவது உருவாக்குங்கள் என்று, அல்லது 10 வசனங்களை ஏனும் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறது. இதுவரை காலமும் இன்று வரைக்கும் இந்த சவால் முறியடிக்கப்படாத சவாலாக காணப்படுகின்றது. இதுதான் அல் குர்ஆனுடைய மொழி ரீதியான அற்புதமாகும்.
ஆம், அதே போன்று அல் குர்ஆனின் இன்னொரு முக்கிய அற்புதமாகத்தான் விஞ்ஞான ரீதியான அற்புதம் காணப்படுகிறது. அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அது ஒரு விஞ்ஞான நூல் இல்லாவிட்டாலும் கூட அல் குர்ஆனின் விஞ்ஞான கருத்துக்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு மெய்ப்பிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, இரு கடல்களுக்கிடையிலே ஒரு தடுப்பு இருக்கிறது என்ற கருத்தை அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதாவது, இரு கடல்கள் ஒன்றிணைகின்ற போது அவற்றுக்கிடையில் நீங்கள் பார்க்க முடியாதவாறான ஒரு வகை தடுப்பு இருக்கிறது என்று அல் குர்ஆன் 59 அத்தியாயம் 19 தொடக்கம் 26 வசனங்கள் குறிப்பிட்டு காட்டுகிறது. அதேபோன்று சிசுவின் உருவாக்கம் சம்பந்தமாக, ஒரு குழந்தை உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரைக்கும் அப்படியே படிப்படியாக கட்டம் கட்டமாக அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. இதனை 23 அத்தியாயம் 13 தொடக்கம் 14 வசனங்கள் குறிப்பிட்டு காக்கிறது. பேராசிரியர் கீத் மோர் என்பவர் ஆய்வின் மூலமாக இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். தேனின் மருத்துவ குணம் சம்பந்தமாக அல் குர்ஆன் பேசுகிறது. 16 அத்தியாயம் 69 வசனத்திலே அதன் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பானத்திலே ஒரு வகையான நோய் நிவாரணம் இருக்கிறது என்ற கருத்தினை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்றும் அநேகமான மருத்துவம், கொரோனா உட்பட அநேகமான மருத்துவத்திற்கு இந்த தேன் உண்மையில் ஒரு மருத்துவ சிகிச்சைக்குரிய ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. பூமியில் மேல் செல்ல ஆக்சிஜனுடைய அடர்த்தி குறைவடைதல் என்ற கருத்தினை சூரா 6 அத்தியாயம் 125 வசனத்தை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றான். இவ்வாறு நூற்றுக்கணக்கான வசனங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை முன்வைக்கின்றது. எனவேதான் இவற்றில் சிலவற்றை ஆய்வு செய்த விஞ்ஞானி பேராசிரியர் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த வாக்கியத்தை வசனத்தை பாருங்கள். 50 ஆண்டுகளாக புலன்கள் மூலமும் ஆய்வின் மூலமும் கண்டறிந்த விடயங்களை முகம்மதுக்கு அறிவித்தவர் யார் என அவர் ஆச்சரியமாக கேட்கின்றார். ஆம், அதே போன்றுதான் இன்னொரு முக்கியமான விடயம், அதாவது அல் குர்ஆனின் எதிர்வு கூறல்கள்.
ஆம், இந்த எதிர்வு கூறல் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை அல் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் மூசா நபியினுடைய வரலாறு. இந்த வரலாற்றிலே ஃபிரௌனுடைய உடலை பற்றி குர்ஆன் கூறுகின்றது. எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உமது உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்களில் பெரும்பாலானோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. 19 நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது அந்த ஃபிரௌனுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டு இன்று எகிப்தினுடைய நூதன சாலையிலே பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ரோம பாரசீகர்களுக்கிடையிலே நடைபெற்ற யுத்தத்திலே ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்தது அல் குர்ஆன். சூரா 30 சூராவின் 2:4 வரையான வசனங்கள் இதனை எடுத்து காட்டுகின்றது. எனவே இந்த அல் குர்ஆன் கூறிய 9 வருடத்துக்குள்ளால் உட்பட்ட காலத்திலே இந்த வெற்றி நிகழ்ந்தது என்று வரலாறு கூறுகின்றது.
ஆம், மாணவர்களே, உண்மையில் இந்த பாடம் மிக விரிவாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் மாணவர்களுக்கு குறிப்பிட்ட அரை மணி தியாலத்தில் எங்களால் முடியுமான அளவு நாங்கள் கற்பித்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் என்ற அந்த பூரணமான எதிர்பார்க்கையோடு எங்களுடைய அந்த காப்பூத்த சாதாரணதர பரீட்சை நெருங்குகின்ற போது இந்த பாடத்திலே வரக்கூடிய MCQ வினாக்கள் உட்பட சகல வினாக்களும் முழுமையாக நாங்கள் கலந்துரையாடுவதற்கு, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்ற அந்த மகிழ்ச்சியான தகவலையும் உங்களுக்கு அறியத்தந்து இந்த பாடப்பரப்பில் வரக்கூடிய கேள்விகளை மிகச் சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், முதல் வகை தொடர்பாக நீங்கள் கற்க வேண்டிய விடயம், இந்த முதல் வகை இறங்கிய முறை குறித்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படலாம். எனவே இதுபோன்று அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஒழுங்குகள் தொடர்பாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் மையப்படுத்தி உங்களுக்கு வினாக்கள் வரலாம். அல் குர்ஆனின் அற்புதம் தொடர்பாகவும் ஒவ்வொரு காலகட்டத்தையும், அதாவது குறிப்பாக அல் குர்ஆனின் அற்புதம் என்ற வகையில் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு உட்பட்ட மொழி நடை ரீதியான அற்புதம், அதே போன்று விஞ்ஞான ரீதியான அற்புதம், எதிர்வு கூறல்கள் என்று தனித்தனியாக வினாக்கள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, அல்லது பொதுவாக அல் குர்ஆனின் அற்புதம் தொடர்பான வினாவும் வினவப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த பாடத்திலே வரக்கூடிய MCQ வினாக்களை தனியாக எடுத்து உங்களுக்கு பரீட்சை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தெளிவுபடுத்துவதற்கு காத்திருக்கின்றோம் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு கூறி தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியோடு எமது குறிஞ்சி குருகுலம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருங்கள். இது மூலமாக எங்களில் வழங்கப்படக்கூடிய சகல இந்த நிகழ்ச்சியையும் செவியேற்று முழுமையான பயனை அடைந்து கொள்வீர்கள் என்ற அந்த எதிர்பார்க்கையோடு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.